நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய நிலையத்துக்கு விதை உற்பத்தி, அதுவும் பாரம்பரிய முறையில் விதை உற்பத்தி மட்டும் இல்லை, அந்த விதைகளை எப்படி பாதுகாத்து வைக்கிறது, காய்கனிகள் உற்பத்தி அதிலிருந்து எப்படி நல்ல முறையில் பண்ணுறது, இப்படி நிறைய விவரங்கள் நமக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. முசிறியிலேருந்து யோகநாதன் அவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம முதல்ல அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் முசிறி, அதாவது திருச்சி மாவட்டம் முசிறியிலேருந்து வந்திருக்கேன். என் சொந்த கிராமம் தின்னக்கோணம். இன்றைக்கி பல நோய்களுக்கு பிறப்பிடம் காய்கறிகள் உண்பது, காய் கனிகள் உண்பது தான். அந்த காய்கறி உண்பது வந்து மார்க்கெட்டில் விற்கிறத வாங்கக்கூடாது. இன்றைக்கி எல்லாமே காய்கறி வாங்க போட மார்க்கெட்டுக்கு தான் போகிறாங்க. நம்ம வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நம்ம வீட்டு காய்கறி தோட்டம் வந்து நாட்டு காய்கறி விதைகளை கொண்டு அமைக்கணும். அந்த நாட்டு காய்கறி விதைகளை விதை முதல் விதை வரை, விதை போடுறது முத கொண்டு விதை எடுக்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அனைத்துமே 17 நாடுகளில் தடை செய்யப்பட்ட நஞ்சுகளை தெளித்து உற்பத்தி செய்கின்றார்கள் உழவர்கள், அதை வாங்கி சாப்பிடுகிறார்கள் நுகர்வோர்கள். பல நோய்கள் பிறப்பிடம் வந்து காய்கறி தான். இன்றைக்கி காய்கறி எடுத்து வைக்கிறவனுக்கும் கை வராமல் போகுது, மருந்து அடிக்கிறவனுக்கு வந்து விவசாயிக்கு வந்து உடல்நிலை கோளாறு வருது. அதுக்காக புதுயுகமாக புதுசாக நம்ம காய்கறி நம்ம கையில் இருக்கணும், நம்ம தோட்டத்தில் விளையணும், நல்லடி நம்ம வீட்டில் விளையணும், இல்லாட்டி நம்ம சாக்கு பயில் விளைச்சி திங்கணும். அதை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கோம். அனைவருக்கும் வணக்கம்.
இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னாக்க, அந்த உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும் அப்படின்னாக்க காய்கறிகள் சாப்பிடுங்க, அதில் தான் வைட்டமின்கள் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அதாவது உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள், அதெல்லாம் காய்கள்லையும் பழங்கள்லையும் தான் நிறையா இருக்குது. நம்ம சாதாரணமாக உடலுக்கு வந்து சக்தியை கொடுக்கறதுக்காக தானிய வகை உணவுகளையும் பருப்பு வகை உணவுகளையும் சாப்பிட்டாலும், காய்கறிகள் கொஞ்சமே சாப்பிட்டாலும் கூட அதுதான் நமக்கு வந்து உடலில் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ வந்து இந்த மருந்துகள்னால அந்த காய்கறிகளை சாப்பிட்றதுனாலே நோய்கள் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இதை தவிர்க்கணுன்னாக்க நம்ம வீட்டு தோட்டம் அப்படின்னு அமைச்சு நம்மளுடைய மேற்பார்வையில் என்ன விளையுதோ அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வீட்டு தோட்டம் அப்படின்னாக்க என்ன மாதிரி வீட்டு தோட்டம் அமைக்கலாங்க?
வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 1 சென்ட் 2 சென்ட் இடத்துல நல்ல மண்ணை புழுதி எடுத்து நல்லா கொத்தி எடுத்துக்கணும். கொத்தி எடுத்துட்டு முதல்ல வந்து உங்கள் கையில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மல்லி, கொத்தமல்லி, கடுகு இந்த மாதிரி உரப்பயிர்களை போட்டு மல்ச்சிங் பண்ணணும். 15 நாளைக்கு ஒருக்க 30 நாளைக்கு ஒருக்க பிடிக்கி மடிக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை மடக்கி போட்டுட்டிங்கன்னா அந்த மண் வந்து கால் வச்சா கால் இறங்கணும், 2 இன்ச் 3 இன்ச் கால் இறங்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த செடிகளை நடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். களைகள் முளைச்சாலும் அந்த செடியை அப்படி வேரோட பிடுங்கலாம். நீங்கள் வேறு அருகு இருந்தாலும் சரி, கோரை இருந்தாலும் சரி, அந்த வேரோட பிடுங்கலாம். அப்போ தான் உங்கள் மண் தயாராக இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல வந்து ஒரு மேட்டுப்பாத்தி இல்லாட்டி இருமடி பாத்தி, இடத்துக்கு இந்த மாதிரி வட்டப்பாத்தி, மேட்டுப்பாத்தி போடணும் அப்படின்னம்னா ஒரு 4 அடி அகலம், உங்களுக்கு எவ்வளோ லென்த் இருக்கோ 20 அடி 30 அடி இருக்கோ அந்த மாதிரி 4 அடி அகலத்தில் இந்த பக்கம் நடப்பாத 2 அடி போட்டுக்கணும். அந்த 2 அடி மண் அந்த 4 அடியில் உள்ளே போட்டுக்கணும். லென்த் அது 5 அடியோ 10 அடியோ வச்சுக்கணும். அந்த இடத்துல வந்து முதல்ல வெங்காயத்தை நடலாம், இல்லை முள்ளங்கி நடலாம், இல்லை கத்திரி தக்காளி மிளகாய் அந்த மாதிரி செடி நடலாம். நட்டுட்டு மல்ச்சிங் பண்ணணும். இப்போ முள்ளங்கி 30 நாளில் பிடுங்கலாம், சிரிக்கிற 15 நாளில் இருக்கலாம். அந்த மாதிரி அந்த மண்ணை வந்து வெயில் படாமல் பாதுகாக்கணும், போர்வை பார்த்துக்கணும். தண்ணி வந்து பூவாளியில் ஊற்றணும். பூச்சி வந்துச்சு அப்படின்னா வேறு ஒன்றுமே பண்ண வேணாம், பெருங்காயத்தை மட்டும் அடித்தா போதும். பெருங்காய கரைசல் அடிச்சிங்கன்னா போதும். எறும்பு வந்தாலும் சரி, வேப்பங்கொட்டை எண்ணெய் எடுக்காத வேப்பங்கொட்டையை 1 கிலோ எடுத்துக்கிட்டு 10 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு இன்றைக்கி ஈவினிங் ஊற வச்சு நாளைக்கு காலையில் தெளிக்கலாம், பறந்து போயிடும். வேப்பங்கொட்டை நீங்கள் அடித்தா கசுக்குமே அப்படிங்கிறது, எண்டோசல் பானோட மோசமானது கிடையாது வேப்பங்கொட்டை. நீங்கள் வேப்பங்கொட்டை மறந்தனால தான் நீங்கள் பல பேர்த்துக்கு பொடுகு வந்துருக்குது. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். சிமெண்ட் சாக்கு இருக்குது பாரு, அந்த சிமெண்ட்டு சாக்கில் ஒரு 4-5 மிளகாய் செடி வச்சிங்கன்னா போதும் மேலே மாடியில். அது ஒரு வருஷத்துக்கு காய்க்கும் மிளகாய் செடி. அதில் கீழே புதினா நட்டு வைக்கலாம், கீழே கொத்தமல்லியை போட்டு வைக்கலாம். 1 இலை நாட்டு கொத்தமல்லி இலை போதும் நம்ம ரசத்துக்கு. புதினா போதும், ரத்த விருத்தி, ரத்த சுத்தம் பண்ணுறது புதினாவும் கொத்தமல்லியும் ரொம்ப அற்புதமான முக்கியமான வேலை செஞ்சிட்ருக்குது. அதேமாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் கீரை வாங்கும்போது கீரை வந்து ஓட்டை போட்ட கீரை தான் வாங்கி சாப்பிடணும். அப்படின்னா என்னென்னா, அந்த பூச்சி வந்து தன்னோட இனத்தை பாதுகாக்கிறதுக்காக முட்டை வைக்கும். முட்டை வச்சுச்சுன்னா அந்த ஸ்மெல் தெரியும், கீரை செடியில வந்து நம்ம வச்சோம்னா அழிஞ்சு போயிடுவோம், விஷம் இருக்குது, அந்த முட்டை வெளியே வராது, இனப்பெருக்கம் பெருக்கான்னு தெரியும். அந்த பூச்சிக்கே அந்த இனத்தை உற்பத்தி பண்றது எவ்வளவு பாதுகாப்பா இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம 100 வருஷம் வாழ்றோம், நம்ம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால பூச்சி இனத்தை பாத்துக்குங்க. அந்த அளவுக்கு ஏன் அந்த கீரை செடியில வந்து முட்டை வைக்கலன்னா, நம்ம விவசாயிகள் அதிகமா நஞ்சு தெளிச்சிருக்காங்க, அதனால முகர்ந்து பார்த்துட்டு அதில் முட்டை வைக்கல. அதனால ஓட்ட போட்ட கீரை தான் வாங்கி சாப்பிடணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் சிந்திச்சு செயல்படுது அந்த பூச்சி இனங்கள். உலகத்திலேயே 60 மடங்கு பூச்சி இனங்கள் தான் பார்த்தீங்கன்னா, மனிதனோட 8 மடங்கு பூச்சிகள் தான் அதிகம். நம்ம கால்படாத பகுதியிலேயே 35% இருக்குது நம்ம கால்படாத, மனிதன் கால்படாத இடத்துல பூச்சிகள் தான் அங்கே அதிகம். ஆனால் பூச்சிகளை பார்த்து கற்றுக்கணும். அந்த பூச்சி வந்து அந்த தன் இனம் அழிஞ்சு போயிருமே அப்படின்னு அந்த விசந்தெளிச்ச இதில் போய் முட்டை வைக்கிறதில்ல. அப்போ ஓட்ட போட்ட கீரையை தான் நீங்கள் வாங்கி சாப்பிடணும்.
என்னென்ன செடிகள்லாம் நம்ம ஒரு வீட்டு தோட்டத்தில் போட்டுக்கலாம், எப்படி போட்டால் நல்லா இருக்கும், அதுக்கு பூச்சி கட்டுப்பாடெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நல்ல விவரமாக அழகாக சொன்னீங்க. இப்போது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போது நகரப்பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா இடமே இருக்கிறது இல்லை, வீட்டை சுற்றி முழுசாக கட்டடங்கள் கட்டிடுறாங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படிங்க இந்த மாதிரி காய்கறிகளை அவங்கள உற்பத்தி பண்ண முடியுமா?
இன்றைக்கி குரோட்டின்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, செம்பருத்தி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தலையில் வைக்கக்கூடிய ரோஜாக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு காய்கறி வாங்க போகணும்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பெட்ரோலை செலவு பண்ணி எனர்ஜியை பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணி மார்க்கெட்டுக்கு போக வேண்டியிருக்கு. மார்க்கெட்டுக்கு போனால் கொத்தமல்லி தலை 5 ரூபாய்க்கு கம்மி தர மாட்டேங்கிறாங்க. கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லியை போட்டு வச்சிங்கன்னா ஒரு செம்மெண்ட்டு சாக்கு, சாக்கு ரெண்டாக பிரிங்க, ஒரு பங்கு குப்பை, 2 பங்கு மண், மக்கக்கூடிய எந்த செலவு இருந்தாலும் சரி, வெங்காய செருவு, தக்காளி செருவு, எதுவாக இருந்தாலும் சரி மக்க வச்சு போடுங்க. அதில் அதான் சொன்ன மாதிரி ஒரு கத்திரி செடி ஒன்று 1 வருஷம் இருக்கும். கீழே கொத்தமல்லி தலை போட்டிங்கன்னா கொத்தமல்லி நறுக்க நறுக்க வந்துகிட்டே இருக்கும், புதினா வச்சு நறுக்க நறுக்க வந்துகிட்டு இருக்கணும். அது மாதிரி ஒரு வெண்டைச்செடியை கொண்டுனீங்கன்னா 30 நாளில் வெண்டைக்காய் காய்க்கலாம். வெண்டைச்செடி குறைஞ்சது 180 நாள், அதாவது 2 மாசத்துலேருந்து 3 மாசம் வரைக்கும் இருக்கும். நல்ல நாட்டுக்கு செடியாக இருந்தால் 1 வருஷத்துக்கே இருக்கும். வெண்டைக்காயை மட்டும் ஒரு நாளைக்கு ஒன்று தின்ட்டு வந்தீங்கன்னா 48 நாளில் மூட்டு வலி குணமாகுது. நல்ல நாட்டு வெண்டையாக இருந்தீங்கன்னா குழம்பே நல்லா வள வள வளன்னு இருக்கும். கத்திரி செடி 1 வருஷம் 2 வருஷம் காய்க்கும். கத்திரி செடி வந்து நீ உரமும் பூச்சி மருந்தும் அடிக்காமல் இருந்தீங்கன்னா குலையவே குலையாது. இதை தவிர இன்றைக்கி வந்து ஒரு குரோட்டீன்ஸ் கொடுக்குற இதை நம்ம கத்திரி செடி கொடுக்கலாம், மிளகாய் செடி கொடுக்கலாம், புதினா கொடுக்கலாம். ஒரு சாக்கு சேனலில் ஒரு செடி 22ஆம் தேதி புடலை ஊதினா 120 புடலை காய்க்கும். ஒரு கொடியில் எடுத்துட்டு சென்னல்லே வச்சு காட்டிக்கலாம், இல்லை தொட்டி பூந்தொட்டி மாதிரி வச்சு கூட சென்னலை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நிறையா வரும். அதனால் நினச்சோம்னா நடக்கும், நடக்காது நினச்சா நடக்காது. கொத்தமல்லிக்கும் புதினாவுக்குமே இன்றைக்கி நிறைய பேர் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கொத்தமல்லி தலை வந்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் தலை திங்கிறதுல அது ஒன்றுமே கிடையாது. கொத்தமல்லி தலை, நாட்டு கொத்தமல்லி தலையில் தான் ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கொத்தரங்காய், ஒரு கொத்தரங்காய் செடி போதும், ஒரு வெண்டைச்செடி போதும், ஒரு புடலஞ்செடி. சுரக்காய் செடி ஏற்றினா இப்போ மேலே போயிட்டு அது பாட்டு நல்லா காய்க்கும். சுரக்காயை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்றைக்கி பல பேத்துக்கு இருதய நோய் இருக்குது, இருதயத்தை அடைக்கிறது சுரக்காய் செடி. புடலங்காய் இன்றைக்கி பல பேத்துக்கு மலச்சிக்கல் இருக்குது. நீங்கள் புடலங்காயை லேசாக அப்படி புரட்டு அரைக்காயில் சும்மா எலுமிச்சம்பழம் புளிஞ்சு தூண்டிங்கன்னா 4 மணிக்கு மேலே தூங்க வராது. காலையில் காலை கடன் முடிக்கிறது புடலங்காய். அது மாதிரி காய்கறியில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. எல்லாருமே மாடித்தோட்டம் அமைக்கணும், எல்லாருமே புலக்கடை தோட்டம் அமைக்கணும். இதை தவிர மாடு இருந்துச்சுன்னா ஒரு தடவை போடக்கூடிய சாணி, ஒரு தடவை கூடி அடிக்கக்கூடிய கோமியம், கொஞ்சம் நாட்டு சக்கரை, இதை 24 மணி நேரம் வச்சுருந்து தண்ணியில் 10 லிட்ரு கலந்து மேலே தெளிச்சிங்கன்னா 24 மணி நேரத்துலேயும் பசுமை கட்டும். அதுமாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி மண்புழு உரம், நம்ம வீட்டில் ஒரு இடத்துல நல்ல நிழல்பாங்கான இடத்துல மக்கக்கூடிய அனைத்துமே போட்டு மக்க வச்சு சின்ன சுட்டி பிளாஸ்டிக் தொட்டியோ இல்லை பிளாஸ்டிக் சாக் பீஸ் பெட்டியோ இதை போதும். அதில் மண்புழு போட்டுட்டிங்கன்னா 5 கிலோ குப்பைக்கு 100 கிராம் மண்புழு விட்டிங்கன்னா 15 நாள் தின்றும். அந்த மண்புழு உரத்தை நீங்கள் செடிக்கு போட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து விளையக்கூடிய தக்காளியோ கத்திரியோ மிளகாயோ 4 நாளைக்கு அப்படியே வச்சுருக்கலாம். அந்த பிரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அற்புதமாக இருக்கும். மேலே வந்து நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டியதெல்லாம், எந்த செடியாக இருந்தாலும் பூவாளி கொண்டு தான் தண்ணி தெளிக்கணும். செயற்கை மலை மாதிரி பூவாளி கொண்டு தான் தண்ணி ஊற்றணும். 20%-30% தான் வேறு வழியாக எடுத்துக்குது, மீதி 70% வந்து செடி வந்து மேலே இருந்தால் நடக்குது, சூரிய ஒளி மூலமாக தான் நடக்குது. அதனால் தண்ணி வந்து ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்திக்கலாம், நல்லா வீட்டுக்காய் தோட்டம் அடிக்கலாம்.
சரிங்க, வீட்டு தோட்டத்தில் எப்படி அருமையாக செடிகளை வளர்க்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது பொதுவாக ஒரு செடி வளர்க்கணும் அப்படின்னாக்கா அதுக்கான விதைகள் வேணும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குறைஞ்ச அளவில் ஒரு வீட்டுக்கு தேவையான காய்கறி விதை அப்படின்னாக்கா அதை எங்கே போய் வாங்க முடியுங்க? இப்போ சாதாரணமாக விதைனாக்கா நிறைய தோட்டத்தில் போடுறதுக்கு அப்படின்னாக்கா கடைகளில் போய் வாங்கலாம். குறைஞ்ச அளவு விதைகள் வேணும்னா என்ன பண்ணுறங்க?
விதைகள் வந்து இந்த மாதிரி விவசாயிகள்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன், வீட்டு காய்கறி தோட்டம்னு பண்ணி கொடுத்துருக்கேன் சென்னை, இது மாதிரி நிலைய இடத்துல பண்ணிகிட்டு இருக்கேன். சின்ன பாக்கெட், அதாவது 150 கிராம், 150 ரூபாயில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 புடலை வித, 5 பீக்கம் வித, ஒரு 4-5 மிளகாய் வித, மாதிரி சின்ன பேக்கேஜ் போட்டு நானே வச்சுருக்கேன். 150 ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா கூரியில் அனுப்பிச்சுட்ருப்பேன். எல்லாமே நாட்டு காய்கறி வித தான், நீங்கள் அதுலேருந்து விதையை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பாகவதை எடுத்தீங்கன்னா நல்லா பழுத்த பழத்தில் எடுத்து வச்சுட்டு நிழலில் உணர்த்தி சாணிப்பால்லையோ இல்லை சாம்பல்லையோ பிசைஞ்சு எடுத்து நல்லா துணியில் கட்டி வச்சுட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணாது. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சுருக்கலாம். சாம்பலில் தான் காய வைக்கணும், சாம்பலில் தான் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி நாட்டு தக்காளி, ஒரு நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா போதும் ரசம் பக்கத்து வீட்டில் மணக்கும். பூண்டை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம், பூண்டை கூட எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பரங்கி, பரங்கியும் சாம்பலில் தான் போட்டு வச்சுக்கணும். ஒரே ஒரு முறை நீங்கள் விதை நாட்டு ரக விதை வாங்கிட்டீங்கன்னா போதும், நீங்கள் ஆயுள் வரைக்கும் வச்சுருக்கலாம். விதை பாதுகாப்பு தான் முக்கியம். விதையை வந்து சாம்பல் அடுப்பு சாம்பலில் தான் பயன்படுத்தணும். அடுப்பு சாம்பல் இன்றைக்கி நிறைய பேர்த்துட்டு இல்லை, நீங்கள் சுடு தண்ணி வைக்கிற அந்த சாம்பல்லே வச்சு பயன்படுத்தலாம். விதையை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். நாட்டு காய்கறியில் இருக்கிற முகத்தம் வேறு எதுலையுமே கிடையாது. நீங்கள் பாவக்காய் வாங்குங்க, இன்றைக்கி மார்க்கெட்டில் போய் வாங்க, ஒரு அடி இருக்கும் அரை அடி இருக்கும், அந்த பாவக்காயை நறுக்கி தாச்சியில் போட்டு நீங்கள் சுண்டும் போது தண்ணியாக போயிடும். நாட்டு பாவக்காயை வாங்கி நாலு நாள் வச்சுருங்க, நறுக்கிட்டு பாருங்கள், அப்படியே அதில் மருத்துவ குணம் அற்புதமாக இருக்கும். நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா மணக்காது பாவக்காய், கசக்காது பாவக்காய், பார்க்கறதுக்கு மட்டும் தான் பாவக்காயாக இருக்கும். அது மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நாட்டு காய்கறிகளை கொண்டு வீட்டு காய்கறி விதத்தில் அமைக்கணும். அப்போ வந்து நஞ்சில்லாத காய்கறி கிடைக்கும், மக்கள் வந்து நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்ன ஒன்று, பழங்கள் சாப்பிடும்போது நம்ம சாப்பாட்டுக்கு முன்னாடி பழங்கள் எடுத்துக்கணும். சாப்பாட்டுக்கு பின்னாடி பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப தவறு. அரிசி சாப்பாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதேமாதிரி காய்கறிக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். காய்கறியை அரைவேக்காடாக சாப்பிட்டு பழகணும். அதே மாதிரி பொரியலாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அரைவேக்காடாக சாப்பிட்டு பழகணும். நல்ல மென்று சாப்பிடணும். காய்கறிக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா இன்றைக்கி இந்தியாவில் தலைவிரிச்சு கொடுக்க ஆடக்கூடிய சுகர் கண்ட்ரோல் ஆகிரும். இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளை அப்படியே வாங்கி நீங்கள் அலசாமல் கழுவாமல் வைக்கக்கூடாது. ஒரு லேசாக ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20 கிராம் உப்பு நல்லா கலக்கிட்டு தண்ணியில் நல்லா ஊற போட்டுட்டு மறுபடியும் பச்சை தண்ணியில் கழுவிட்டு அரிஞ்சு குழம்பு வச்சிங்கன்னா, சாம்பார் வச்சிங்கன்னா, இல்லை சட்னி அரைச்சிங்கன்னா, எதாக இருந்தாலும் ஒரு 20% தப்பிக்கலாம். அதே மாதிரி எல்லாமே முள்ளங்கியாக இருக்கட்டும், கேரட்டாக இருக்கட்டும், பீட்ரூட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வெண்டங்காய் கத்திரிக்காய் எதுவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20 கிராம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவிட்டு பண்ணிங்கன்னா அதில் இருக்க மேலே இருக்கக்கூடிய விஷங்கள் குறையும். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை டிப்ஸ் மாதிரி எடுத்து பண்ணிக்கிட்டோம்னா உடல்நலம் பாதுகாக்கப்படும்.
சரிங்க, இப்போ வந்து உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி காய்கறிகளை சாப்பிடணும் அப்படிங்கிறது கூட நல்லா அருமையாக சொல்லியிருக்கீங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து காய்கறி உற்பத்தியிலையும் பழங்கள் உற்பத்தியிலையும் முன்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ முன்னணியில் இருந்தும் கூட எல்லாருக்கும் குறைந்தபட்ச தேவை, இந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு காய்கறிகள் வேணும், தானிய உணவுகள் இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்லாம் ஒரு கணக்கு சொல்கிறாங்க இந்த ஆரோக்கியத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்கெல்லாம். அவங்க சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு எல்லாருக்கும் காய்கறிகள் பழங்கள் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறாங்களே, அது ஏங்க?
இன்றைக்கி வர அரிசிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, காய்கறிக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. அதே மாதிரி மற்ற ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை தான் மக்கள் சாப்பிட்றாங்க, குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க. காய்கறினாவே ஒரு என்ன காய், இன்றைக்கி படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி இன்றைக்கி வந்து காய்கறினாவே ஒரு இதாக தான் பார்க்குறாங்க. அது ஆப்பிளுக்கு இருக்கிற மோகம், திராட்சைக்கு இருக்கிற மோகம், மற்ற பழங்களுக்கு இருக்கிற முகம் கொய்யாவுக்கும் சப்போட்டாவுக்கும் இல்லை. நீங்கள் சப்போட்டா பழம் சாப்பிட்டீங்கன்னா பெண்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். அந்த பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி சப்போட்டா பழம் சாப்பிட்டு பாருங்கள் பெண்கள். நான் இன்றைக்கி பல பேர்த்திட்ட சொல்லியிருக்கேன், ஒரு 10-15000 பெண்கள் பின்பற்றிட்டு இருக்காங்க காலேஜ்லாம் சொல்லியிருக்கேன், சாப்பிட்டு பாருங்கள். அந்த பெண்களுக்கான கால்சியம் தேவையான ரத்தங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய சத்து வேறு எந்த பழத்துலையும் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மெழுகு தடவி வருது, எந்த வருஷத்தை அறுத்தாங்க எந்த வருஷத்தில் பண்ணுறாங்கலாம் தெரியாது. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற கொய்யா பழம் போதும், நம்மக்கிட்ட இருக்கிற சப்போட்டா பழம் போதும், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து பழங்களுமே போதும். மோகத்தான் காரணம். சொல்லப்போனால் 2 பொரியல் சாப்பிட்ணும், 3 பொரியல் சாப்பிட்ணும் கெஜெட்டில் தான் இருக்குது. நம்ம நல்லா இருந்தால் தான் சட்டத்தை போய் படிக்க முடியும், நம்ம நல்லா இருந்தால் தான் போய் பசியாரி போக முடியும் மற்ற விலையத்துக்கு. ஒரு 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு வந்து ஒரு ஷண்டு போதும். 9 அடுக்கு முறை, 4 அடுக்கு முறை, 5 அடுக்கு முறைன்னு சொல்கிறாங்க. 5 பேர்த்துக்கு 1 செண்டு போதும், 5 சிமெண்ட் சாக்கு போதும். அந்த 5 சிமெண்ட் சாக்கில் 1 மிளகாய் செடி, 1 கத்திரி செடி, 1 தக்காளி செடி, 1 வச்சுட்டிங்கன்னா கத்திரி வந்து 1 வருஷத்துக்கு காய்க்கும், தக்காளி அதிகபட்சமாக 90 நாள் காய்க்கும் செடி, நாற்று வந்து 30 நாள் நாற்று, கத்திரி மிளகாய் தக்காளி மூணுமே. அது மாதிரி நம்ம காலையில் போய் பார்க்கணும், நம்ம காலையில் ஏந்திரிச்சதும் வெட் காப்பி சாப்பிட்றோம், அதை பார்க்கறது இல்லை. செடி கூட பேசணும், கொத்தமல்லி செடி கூட பேசணும், கத்திரி செடி கூட பேசணும், தண்ணி ஊற்றணும், நான் உனக்கு செஞ்சுட்டேன் நீ எனக்கு செய்யின்னு சொல்லி பேசணும். அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். பூச்சி வந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சூரியகாந்தி செடியை ஊண்டி வைங்க, ஒரு கடுகு செடியை ஊண்டி வைங்க, மஞ்சள் நிற அட்டை, அதோட சின்ன பெயிண்ட் பண்ணி மஞ்சளில் பெயிண்ட் அடித்து சும்மா எண்ணெய் தடவி வைங்க, ஓடி போயிடும். இல்லை பூச்சி ரொம்ப கட்டுப்பாடு பண்ணிச்சுன்னா சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு காரத்தட்டில் தண்ணி ஊற்றி, சீமான தண்ணி ஊற்றி வச்சுட்டு 40 வருஷம் பல் போட்டு வைங்க. தாய் அந்த பூச்சிக்கெல்லாம் வந்து அந்த தண்ணியில் விழுந்துடும். 8 மணிக்கு மேலே லைட் நிப்பாட்டிடணும். சாயந்தரம் 6 மணிலேருந்து 28 மணி வரைக்கும் அந்த வீட்டு தோட்டத்தில் ஒரு பிளாஸ்டிக் காரத்தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு 2-3 ml சீமெண்ணை விட்டுட்டு அந்த சீமண தண்ணிக்கும் அந்த லைட்டுக்கும் ஒரு 1 அடி வித்தியாசம் விட்டு லைட்டை விட்டுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளி தாய் எந்த பூச்சிக்கெலாம் வந்து உடியாந்துடும், எங்கே இருந்தாலும் வந்து உடியாந்துடும். அது மாதிரி பூச்சியை விரட்டணும். காய்கறி பயிரில் பூச்சி விரட்டுறதுக்கு பெரிய விஷயமே கிடையாது. மிக்சியில் 2 இஞ்சியை போடுங்க, பச்சை மிளகா பூண்டை போடுங்க, அடைச்சிட்டு ஒரு 50 கிராம் வர மாதிரி அடைச்சிட்டு தண்ணியில் தெளித்து மேலே சும்மா கை வேலி கொண்டு வேப்பந்தலையே தெளிச்சு விடலாம், ஓடி போயிடும். பூச்சியை விரட்டணும், பூச்சி கொல்லி தெளிச்சனால தான் பல பேர்த்துக்கு இன்றைக்கி ஆயுத புடையோட உடையோட தான் இன்றைக்கி வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி மக்கள், வெளியில் குழந்தைகளுக்கு வந்துட்டு இருக்குது. அதனால் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா காய்கறிக்கு எவ்வளோ சாப்பாட்டுக்கு நம்ம வெள்ளை சாப்பாட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை காய்கறிக்கு கொடுக்கணும். காய்கறிக்குனாலும் நம்ம தயார் பண்ணணும், நம்ம கையிலே தயார் பண்ணணும், அப்போ தான் விஷம் இல்லாத காய்கறி கொண்டு முடியும், உடம்பு நஞ்சு இல்லாத உடம்பாக இருக்கும், ஆரோக்கியமாக வாழ முடியும்.
காய்கறிகள் சாப்பிட்றதுக்காக வளர்க்குறோம் அப்படின்னாலும் இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது அந்த காய்கறி செடிகளோட போய் பேசணும், நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த மாதிரி எல்லாம் பேசினோம்னா தான் அந்த செடிகள் நல்லா வளரும், நல்லா பலன் கொடுக்கும் அப்படின்னீங்க. இது வந்து ஒரு உழவர் ஒருத்தர் இது மாதிரி வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சு தோட்டத்துக்கு போவார் இல்லைங்களா, கோவணம் அந்த உடையில் தான் போகிறாங்க. அந்த மாதிரி அவர் போகும்போது அந்த நெல் பயிர் வந்து சாஞ்சு இவரை வந்து தொடும், அந்த மாதிரி நான் விளைவிக்கிற பயிர்களோட அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது எனக்கு, நெருக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை கேட்கும்போதே அப்படியே நமக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு நெருக்கம், அதாவது சுற்றுச்சூழலை பற்றி ஒரு அக்கறை, அதை கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர்கிட்ட இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடும்போதும் சரி, அதை வளர்க்குறதுலேயும் சரி, அந்த நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கணும். வேடிக்கையாக கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு பால் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னாக்கா ஆவின் பூத்துலேருந்து, அரிசி எங்கேருந்து கிடைக்குதுன்னா இங்கே மளிகை கடையிலேருந்து அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க அவ்வளோதான் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி இல்லாமல் இது என்ன செடி, இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், இப்போ ஒரு காய்னாக்கா இந்த காயிலேருந்து நமக்கு என்ன சத்து கிடைக்கும் அப்படின்னு நிறைய விவரங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லைங்களா.
கிட்டத்தட்ட ஒரு 13-14 காலேஜில் போய் செஞ்சுருக்கேன். விதை, செடி, நாற்று, அதாவது விதையை வைக்கணும், அப்புறமா அந்த நாற்று எப்படி வைக்கணும், அப்புறம் காய்க்கிற பழத்தை, மூணு பருவத்தையும் காமிக்கிறேன் அவங்கள்ட்ட. இது வந்து அதாவது ஆரம்ப கல்வியிலே போகணும், கவர்மெண்ட்டு மட்டும்னால ஆகாது, மற்ற தன்னார்வ நிறுவனங்களும் தொண்டு நிறுவனங்களும் ட்ரஸ்ட்டுகளும் பல சங்கங்களும் சேர்ந்து செய்யணும். 5வது படிக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா போதும். இன்றைக்கி பிஎஸ்சி அக்ரி படிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நான் என்ன வச்சுருக்கக்கூடிய விதைக்கு என்னென்ன அவங்களுக்கு என்னென்ன விதைன்னு தெரியாது. அதனால் அவங்களுக்கு குறையெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, தொடக்க கல்வியிலே இருக்கணும். விதை, நாற்று எப்படி காய்க்கும் அப்படிங்கன்னு எல்லாத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு மூலிகை செடி வளர்க்குறது, காய்கறி செடி வளர்க்குறது, கீரை வளர்க்குறது எப்படி பண்ணுங்கிறத தொடக்க கல்வியிலே கொண்டு போகணும். அது வந்து பாடத்திட்டமாக கொண்டாடணும். பாடத்திட்டம்னா இந்த வெறுமினமே இந்த போடு அதை போடுங்க, எத்தனை நாள் இதை பண்ணுங்க, அத்தனை நாள் போடுங்க, இதை பண்ணல, மண்ணில் அடியே மண்ணிலேருந்தே இது மாதிரி பாடத்திட்டத்தை கொண்டாடணும். அந்த செடி வளர்க்குற முறையும் எப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும், இது தனி பாடமாக கொடுக்கணும்.
இப்போ நீங்கள் கல்வி நிறுவனங்கள் இல்லாமல் மற்ற தொண்டு நிறுவனங்கள் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, இன்னும் கூட சொல்லப்போனால் வீட்டில் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் இல்லைங்களா. ரொம்ப அடிப்படையான இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தவறிட்டமோ அப்படின்னு தோணுது. இன்றைக்கே கூட இந்த மூலிகை பயிர்கள்லாம் சொல்கிறீங்கல்ல, நமக்கு முந்தின ஜெனரேஷனில் வாழ்ந்தவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மூலிகைகளோட பலன் இப்போ இருக்கிறவங்களுக்கே தெரியறதில்ல. இப்படி இருக்கும்போது இனி வருங்காலத்தில் அப்படி மூலிகைகள்னு ஒன்று இருந்துச்சா அப்படின்னே குழந்தைங்களுக்கு தெரியாமல் போகிற அபாயம் கூட இருக்குது. அதனால் வீட்டிலையே நம்ம முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க பெற்றோர் முதல்ல தெரிஞ்சுக்கணும், அந்த நிறைய செடிகளை பற்றி அதனுடைய குணங்களை பற்றி தெரிஞ்சுட்டு அதை வந்து குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் இல்லைங்களா.
நம்ம வீட்டில் முளைக்கக்கூடிய மூலிகை வந்து ஃபஸ்ட்டு முடக்கத்தான். அந்த முடக்கத்தானை வந்து லேசாக சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நீங்கள் ஆட்டுக்கால சூப்பு வைக்கிறீங்கள, ஆட்டுக்கால சூப்பு தட்டுறதுக்கு போடுறதுக்கு பதில் அந்த முடக்கத்தானை போடுங்க, குடிச்சு பாருங்கள். மூட்டு எந்தெந்த மூட்டில் கைவேலியில் இருக்கிறாலும் சரி, மணிக்கட்டில் இருந்தாலும் சரி, முழங்கால் இருந்தாலும் சரி, கணுக்கால் இருந்தாலும் சரி, இடுப்பில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரிங்க, மூட்டு வழி அற்புதமாக எடுத்தணும். முடக்கத்தானுக்கு நட்டு வச்சுக்கிட்டால் போதும், நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும், எந்த பூச்சியுமே அடிக்காது. அதே மாதிரி தூது வேலை, சின்ன தூது வேலையை வச்சுட்டிங்கன்னா அப்படி கத்திரிக்கோல நறுக்கி ரசத்தோடு, நீங்கள் எந்த ரசம் வச்சாலும் சரி, சாம்பார் வச்சாலும் ரசத்தோடு போட்டுக்கணும். இல்லை ரொம்ப காய வச்சு நம்ம இந்த மல்லிகாப்பி குடிக்கிற மாதிரி சுடு தண்ணியோடு குடிக்கலாம் தூது வேலை. அதே மாதிரி தும்பப்பூ, எந்த காய்ச்சல் வந்தாலும் சரிங்க, சைனஸ் பிரச்சனை வந்தாலும் சரி, தும்ப இலையை செடியோட பிடுங்கி மூக்கில் விட்டு அடிச்சிங்கன்னா சரி, எவ்வளோ இதாக இருந்தாலும் வந்துடும். சின்ன சின்ன விஷயங்கள், வல்லாரை, வல்லாரை அற்புதமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோனில் 15 நிமிஷத்துக்கு ஒருக்க, 10 நிமிஷத்துக்கு ஒருக்க ஃபோனில் ஏற்றி வச்சுக்கிறாங்க, எங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு. வல்லாரையை வந்து துவையில் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா அது அற்புதமான ஞாபக சக்தி. வல்லாரை வந்து அற்புதமான மூலிகை. அதே மாதிரி துளசி, 2 துளசி சாப்பிட்டிங்கன்னா போதும், நல்லாயிருக்கும். கண்ணுக்கு கீரை, கண்ணுக்கு வந்து பசலைக்கீரை, கேரட்டு தலை, கேரட்டு நல்லா சாப்பிடலாம். கேரட்லாம் 1 கேரட் காலங்காத்தால் தின்னிங்கன்னா போதும், எந்த விதமான கண் நோய்களுமே வராது. இந்த மாதிரி சின்ன சின்ன மூலிகைலாம் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி வந்து பப்பாளி இலையில நிலவேம்பு கஷாயம் சொல்லி கொடுத்துருக்கு தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப அற்புதமானது. நாங்கள் போன வருஷத்துலேயே செஞ்சு கொடுத்துட்டோம், அது நிறைய பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துட்டோம். நிலவேம்புன்னு சொல்கிறாங்களே, 30 நாளைக்கு ஒருக்க ஒரு லேசாக ஒரு 5 தலையை பொதிக்க வச்சு 2 டம்ளர் தண்ணியை 1 டம்ளர் கொதிக்க மாதிரி குடிச்சிங்கன்னா காய்ச்சல் வராது. வேப்பந்தலையை தலையை ஒரு வீடு அந்த குச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி 300 மில்லி சுடுற அளவு குடிச்சிட்டு இடது பக்கமாக ஒரு கழிச்சு படுத்துட்டிங்கன்னா நல்லா வேத்துரும், எந்த காய்ச்சலுமே வராது. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். சும்மா ஒன்றும் தேவையில்லை. தலைவலினா கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அந்த கொத்தமல்லி சுட வச்சு கொதிக்க வச்சுட்டு போட்டீங்கன்னா கூட முளைக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் லேசாக திப்புளி, கொஞ்சம் அறத்தை கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா தொண்டையில் போகும்போது அப்படிங்க, அப்படி போகும்போது அந்த உள்ளே பூரா அறுத்து எடுத்துகிட்டு போயிடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதையும் பெட் காப்பி, நம்ம உணவு மழக்கம் சுக்கு காப்பி தான். நம்மக்கிட்ட கடந்து போய் இன்றைக்கி பல பேர் பல நாட்டில் சுக்கு காப்பி குடிச்சிட்டு இருக்காங்க, சுக்கை குடிக்கிறதே இல்லை. அது மாதிரி சின்ன சின்ன கைவைத்தியங்கள், வீட்டு கைவைத்தியங்களும் சொல்லி கொடுக்கணும். மாற்றம் ஒன்றே முன்னேற்றம் திரும்பி வந்துட்டு இருக்குது, பழைய முறைகள் வந்துட்டு இருக்குது, நல்ல வரவேற்கத்தக்கது.
சரிங்க, இப்போ அந்த மூலிகைகள் பற்றி நிறைய விவரங்கள் சொன்னீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் அதை எப்படி நம்ம விளைவிக்கலாம், அதனுடைய பயன் என்ன அப்படின்லாம் சொல்கிறீங்க. இந்த மாதிரி விவரங்களை வந்து பொதுமக்கள்கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கீங்களா?
திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ஐக்கப் ஹாலில் 250 வகையான மூலிகை கொண்டு வச்சுருந்தேன். சீஃப் கெஸ்ட்டாக டாக்டர் புண்ணியமூர்த்தியை கூப்பிட்டுருந்தேன். அப்போ வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. கத்தாழை, ரெண்டு கத்தாழை வச்சுருந்தேன், பச்சை கத்தாழை ஒன்று, சிவப்பு கத்தாழை ஒன்று. தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 சித்த வைத்தியர்கள் இருக்காங்க. அவங்க வந்து 2000 பேர்த்தில் 2% பேர் தான் சொந்தமாக பண்ணி கொடுக்குறாங்க, மற்றவங்க அப்புறம் கம்பெனி வேலைக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த 2% பேர்த்து 45-50 இருக்கவங்கள கூப்பிட்டு எல்லா மாவட்டங்களும் விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்கேன். மதுரையில் பண்ணிவிட்டேன், கோயம்புத்தூர்லேயும் பண்ணியிருக்கேன், திருச்சியிலையும் பண்ணியிருக்கேன், காலேஜ்லேயும் பண்ணியிருக்கேன், பெரம்பலூர் காலேஜ், மற்றபடி தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். அந்த ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி இந்த தொடக்கப்பள்ளியில் கொண்டு போயிட்டுருக்கணும். அதே மாதிரி செடிகளும் கொடுத்துட்ருக்கோம், சண்டிக்கீரை போத்து கொடுத்துட்ருக்கோம், முருங்கை போத்து கொடுத்துருக்கோம், அகத்திக்கண்ணு கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி அகத்தி விதைகள்லாம் ஸ்கூலில் போட்டு கொண்டு கொடுத்துட்ருக்கோம். நிறைய இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சரி, பெரியவங்களும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுமாதிரி மக்கள் டிவிலையும் பேசியிருக்கேன். அது மாதிரி நீங்கள்கிட்ட நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இலவசமாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள், காசுலாம் வாங்குறதில்ல. பெரிய பெரிய முக்கிய கிளப்பு, லயன்ஸ் கிளப்பு, இந்த மாதிரி நம்ம ஆளுவர் போன்றவர்களெல்லாம் சேர்ந்து செஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவேர்னஸ் ஓரளவுக்கு வந்திருக்கு, பெரிய விஷயங்கள் வந்துட்டுருக்குது. மூலிகை வந்து எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கணும். அகத்தி மரம் இருக்கணும் வீட்டில், ஒவ்வொரு வீட்லேயும் துளசி மடம். எதுக்கு துளசி மடம் வச்சுருக்காங்கன்னா, இப்படி சுத்தணும் இப்படி சுத்தணும் துளசி மடம் வச்சுருக்காங்க. பலவிதமான நோய்களின் பிறப்பிடம் வந்து இன்றைக்கி சாக்கடை. அந்த சாக்கடை தண்ணியை மறுசுழற்சி பண்ணணும். டாய்லெட் போகிற தண்ணியை தவிர பல்லு விளக்குற தண்ணியை கூட விடணும். அதனால் மூலிகையும் கொண்டு போகணும், பாரம்பரிய விதைகளும் கொண்டு போகணும், அதே மாதிரி பாரம்பரிய நாட்டு பசுக்களையும் கொண்டு போகணும். இன்றைக்கி பல பெண்கள் வந்து சாணி கரைக்கிறதே கிடையாது. சாணியை வந்து நாட்டு மாட்டு சாணியை காலையில் ஏந்திரிச்சதையும் இப்படி ஒரு முறை, இப்படி 10 முறை, இப்படி 10 முறை தெளித்தாங்கன்னா அந்த நகைக்கண்ணு வழியே அந்த வெள்ளைப்படுதல் நோய் குணமாகுது. சாணி கரைச்சினா இன்னும் நிறைய தகவல்கள்லாம் இருக்குது. சாணியை மறந்தாங்க, இன்றைக்கி பெண்களுக்கு சூடு வந்துருச்சு, சூடு வந்துருச்சு, வெட்ட நோய் வந்துருச்சு. அதனால் அந்த வெட்ட நோயை குணப்படுத்துறதுக்கு ஆணை நெறிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஆணை நெறிஞ்சி தலையை வேறு அலசிட்டு பழைய நீராகரத்தில் போட்டு இன்றைக்கி சாயந்தரம் போட்டு வச்சு காலில் குடிச்சிங்கன்னா அந்த வெட்டை கிடச்சி மூணே வேலை தான். அதே மாதிரி வெட்டைக்கு வந்து அம்மம்பச்சரிசியை நல்லா கழுவிட்டு நல்லா அரைச்சி எலுமிச்சி மலை சோட்டில் பெருசு சாப்பிட்டிங்கன்னா வெட்டை குறைஞ்சி போயிடும். அது மாதிரி நிறைய பேர்த்துகிட்ட கொண்டு போகணும், செய்தியை கொண்டு போகணும். அவங்கள சாப்பிட வைக்கணும். சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். என் ஒய்ஃபுக்கு இருந்துச்சு, நான் சரி பண்ணிட்டேன். அது மாதிரி இன்னும் 10 பேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். 100 பேர்த்துக்கு சொன்னால் 2 பேர் கேட்பாங்க. அந்த 2 பேர் வந்து மைக் எடுத்து பேசுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. அதனால் ஸ்கூல் காலேஜ் தொடக்கப்பள்ளியில் மூலிகை பண்காட்சி வைக்கணும், மூலிகை மகத்துவத்தை சொல்லணும், எடுத்து போகணும்.
சரிங்க, இப்போ வந்து நீங்கள் அதாவது விதைகள் விற்பனை செய்கிறேன்னு சொன்னீங்க, அதே மாதிரி தோட்டம் எப்படி அமைக்கிறதுக்கான ஆலோசனைகள்லாம் சொல்கிறீங்க. இப்போ அந்த மாதிரி விதை தேவைப்படுறவங்க அல்லது எப்படி இதை போடலாம் அப்படின்னு உங்களை தொடர்பு கொண்டா நீங்கள் உதவி செய்வீங்களா?
என்னோட நம்பர் கொடுத்துருவேன் நான். விதைகள் வேணுமாலும் சரி, நாற்று வேணுமாலும் சரி, நாற்று உற்பத்தி பண்ணினா குறைஞ்சது 1000 நாற்று, தக்காளி ஆகட்டும், மிளகாய் ஆகட்டும், கத்திரி ஆகட்டும், 1000 நாற்று குறைஞ்சது. இல்லை ஒரு வீட்டு தோட்டத்துக்கு வேணும் அப்படிங்கிறனா நேரில் வந்து வாங்கிக்கலாம். முசிறியில் விதைகள் அனுப்புறது நல்லது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கலில் கிடைக்கக்கூடிய ஹைப்ரிட் காய் வாங்கினீங்கன்னா அந்த ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற நாட்டு காய்கறி விதைகள், தக்காளி பழம்லாம் அதே மாதிரி நாட்டு தக்காளி விதைகள் தான். நான் ஒரு புக்கும் எழுதியிருக்கேன், நான் ஏற்பினது உலகு புக்கு, இதிலே இருக்குது எல்லாம் எப்படி தயார் பண்ணுறோம். விதைகள் அனுப்பும்போது நான் அந்த புக்கையும் சேர்த்து அனுப்பிச்சிருவேன் ஃப்ரீயாக. 150 ரூபா கொடுத்தாங்கன்னா அந்த விதையோட புக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவேன். எப்படி பண்ணலாம், எந்த நேரத்தில் இருந்தாலும் கூப்பிடலாம். இன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் எப்போ இருந்தாலும் கூப்பிடலாம், எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். அதிகமாக வீட்டு காய்கறி தோட்டம் பாரம்பரிய காய்கறி விதைகளை கொண்டு அமைக்கிறத பற்றி தான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். தமிழ்நாடு உள்ள கிட்டத்தட்ட ஒரு 15-20,000 பேத்துக்கு இந்த வருஷத்தில் மட்டும் அனுப்பிச்சிருக்கேன் விதைகள். இதை தவிர கேரளாவில் தட்டாத்திக்கானோ, திருச்சூர், புனேவில், குஜராத்தில் அங்கேருந்துலாம் மக்கள் வர்றாங்க, தமிழ்காரங்களும் வந்துட்டுருக்காங்க. அங்கேயும் போய் விதைகளை கொடுத்துட்ருக்கேன். என்னோடய கைபேசி எண் 94-426-06-863. இந்த நம்பரில் கூப்பிடுங்க. விதைகள் சம்பந்தமாகவும், காய்கறி உற்பத்தி சம்மந்தமாகவும், இல்லை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய வானில் நேயர்கள் ஸ்கூல் வச்சுருந்தாலும் சரி, இப்ரியாக வந்து யோகா சொல்லி கொடுக்குறேன். இன்னும் முக்கியம் சொல்ல போனோமா, பெண்கள் காலேஜ்னா ரொம்ப நல்லது. இந்த விஷயங்களை பெண்கள் தான் கொண்டு போகணும். பெண்களுக்கு இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு பிறப்பிடமே உணவு மாற்றம் தான். அந்த உணவு மாற்றத்தை மாற்றணும்னா யோகா ஒன்றாலே முடியும். யோகா ஒன்று பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க, கட்டாயமாக பண்ண முடியும், காலை நேரத்தில் பண்ணலாம். பண்ணி பார்த்து அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோட ரகசியம் தெரியும். உடம்பு முழுக்க ஒரு நாள் முழுக்க காற்றாக இருக்கும்.
இது வரைக்கும் நல்ல இந்த வீட்டு தோட்டத்தினுடைய அவசியம், அதை எப்படி செய்யணுங்கிறதுக்கான முறைகள், நாட்டு ரக விதைகள் பற்றி நிறைய விவரங்கள், மூலிகைகள் பற்றிய விவரங்கள், இது எல்லாமே நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நம்ம நேயர்கள் சார்பாகவும் வானொலி நிலையத்தினுடைய சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
நேயர்களே, ஒரு வீட்டு காய்கறி தோட்டம் அமைப்பதனுடைய அவசியம் பற்றியும் பாரம்பரிய விதைகள் பற்றியும் நமக்கு நிறைய விவரங்கள் சொன்னாங்க. திருச்சி மாவட்டம் முசிறி தாலுக்கா தின்னக்கோணம் கிராமத்தைச் சேர்ந்த பசுமை சிகரம் இயற்கை விவசாய அறக்கட்டளை நிறுவனர் சி யோகநாதன் அவங்க. வீட்டை சுற்றி இடம் இல்லைனாக்க மொட்டை மாடியில் தொட்டிகள்லையோ அல்லது யோகநாதன் அவங்க சொன்ன மாதிரி சாக்குகள்லையோ கூட நம்ம செடிகளை வளர்க்கலாம். நம்ம சுற்றி வளர்க்கப்படுற அந்த செடிகள் மலர்களையும் காய்கனிகளையும் கொடுக்கறதோட உணவு தயாரிக்கும் போது ஆக்சிஜனை வெளிவிடுது, அதனால் நமக்கு சுவாசிக்க நல்ல காற்று கிடைக்குது. அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்களுக்கு மொட்டை மாடிகள்லையும் வளர்க்குற வாய்ப்பு இல்லைன்னா கூட ஒரு பால்கனிலேயோ அல்லது ஒரு ஜன்னல் ஓரத்துலேயோ ஒரு சின்ன ட்ரேயை வச்சு அதில் கூட இந்த கொத்தமல்லி, வெந்தயம் இதெல்லாம் தூவி விட்டு தண்ணி தெளிச்சிட்டு வந்தோம்னாக்க பசுமையான கீரைகள் நமக்கு தேவையான நேரத்தில் நம்ம பறித்து பயன்படுத்திக்கலாம். துளசி மாதிரி மருத்துவ குணமுடைய சின்ன சின்ன செடிகளை சின்ன தொட்டிகளில் கூட வச்சு வளர்க்கலாம். அல்லது வீட்டுக்குள்ளேயே வளர்க்கக்கூடிய இன்டோர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அலங்கார செடிகளையாவது வளர்க்கலாம். நமக்கே நமக்குன்னு ஒரு சின்ன தோட்டம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். 042224311055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில்